வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத்தலைவர் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க எதிர்கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். INDA கூட்டணியின் குடியரசு துணைத்தலைவர் வேட்பாளராக உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் படைவீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் காக்கும் கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஒகேனக்கல் காவிரியாறு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பெருமளவு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு ரோகன் போபண்ணா அர்னியோடா இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க எதிர்கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் திரு சி பி ராதாகிருஷ்ணனை அறிமுகம் செய்து வைத்ததோடு அவருடைய நீண்டகால பொது வாழ்க்கையையும் அவரது சேவைகளையும் பிரதமர் எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, பிரதமர் அனைத்து அரசியல் கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கோரியதாக எடுத்துரைத்தார். இதனிடையே INDA கூட்டணி சார்பாக குடியரசு துணைத்தலைவர் வேட்பாளராக உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திரு சுதர்சன் ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதுடெல்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகள் இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மொழிகளிலும் உறுப்பினர்கள் அலுவல் நடவடிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கான மொழிபெயர்ப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பீகார் வாக்காளர் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பியதால் நிலவிய அமளி காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இப்பிரச்சினையில் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இவ்விவகாரத்தில் 3வது நாளாக பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள காங்கிரசின் திரு ராகுல் காந்திக்கு எதிராக பீகார் மாநிலம் நவாடா மாவட்டத்தில் BJP-யினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வளர்ச்சியடைந்த பாரதம் வேளாண் உத்தரவாத பிரச்சார இயக்கம் வரும் அக்டோபர் 3ம் தேதி தொடங்கப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், இந்த இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள் இடையிலான நேரடி கலந்துரையாடல் வரும் அக்டோபர் 18ம் தேதி வரை நடைபெறும் என்று குறிப்பிட்டார். ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளும் வேளாண் அலுவலர்களும் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே உணவு உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து எடுத்துரைப்பார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் வேளாண் பிரச்சாரத்தின் போது 1,33,00,000 மேற்பட்ட விவசாயிகளிடம் அறிவியல் விஞ்ஞானிகள் கலந்துரையாடியதாக அவர் கூறினார். விவசாய பண்ணை தொழில்நுட்பங்கள் மற்றும் நிலையான வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாகவும் திரு சௌஹான் எடுத்துரைத்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா புறப்படுகிறார். இந்தியா ரஷ்யா நாடுகள் இடையிலான 26வது ஆணைய பேச்சுவார்த்தைகளில் நாளை மாஸ்கோவில் அமைச்சர் பங்கேற்கிறார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டிலும் உரையாற்றுகிறார். தொடர்ந்து சர்வதேச பிராந்திய பிரச்சனைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கின்றனர். திரு ஜெய்சங்கரின் பயணம் இந்தியா ரஷ்யா இடையிலான அரசியல் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கி இடையிலான 24வது சிறப்பு பிரதிநிதி நிலையிலான பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. இதில் உரையாற்றிய திரு தோவல், இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை நிலைமை கடந்த 9 மாதங்களில் மேம்பட்டுள்ளதாகவும் அமைதியான நிலை நிலவுவதாகவும் எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை புதிய பாதையில் கொண்டு செல்வதற்காக கடந்த அக்டோபர் மாதம் இரு நாட்டு தலைவர்களும் கசானில் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். 24வது பிரதிநிதி நிலையிலான பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், இரு நாடுகளிடையே ஒத்துழைப்புக்கான புதிய சூழல் வலுப்பட்டிருப்பதாக கூறினார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவு அமைச்சர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள், உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். முன்னாள் படைவீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் காக்கும் கரங்கள் புதிய திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். தொழில் தொடங்குவதற்கான ஆணைகளையும் முதலமைச்சர் பயனாளிகளுக்கு வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில், நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளின் சார்பில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 214 பேருக்கும், கருணை அடிப்படையில் 33 பேருக்கும் பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். தமிழக வேளாண் துறையில் பல புதிய தொழில்நுட்பங்கள் கையாளப்படுவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், வேளாண் உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டும் பொருட்களாக மாற்றும் யுக்திகளை விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை விவசாயிகள் பின்பற்றி சாதனைகளை படைக்க அவர் கேட்டுக்கொண்டார். வேலூர் மாவட்டம் சேர்காட்டில் அமைந்துள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 20வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு ஆர் என் ரவி இதில் பங்கேற்று 256 மாணாக்கருக்கு நேரடியாக பட்டங்களை வழங்கினார். 25,000-க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இன்று பட்டங்களை பெறுகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று நண்பகல் நிலவரப்படி 1,25,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது என்று எமது தர்மபுரி செய்தியாளர் கூறுகிறார்.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் 1,00,000-க்கும் கூடுதலான கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 1,25,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தர்மபுரியில் இருந்து தண்டபாணி.
மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் தற்போது வினாடிக்கு 87,805 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 50,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 117.45 அடியாகும். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து 7,400 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான நீலகிரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியுள்ளது. அணைக்கான நீர்வரத்து 7,439 கனஅடியாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வரும் 5,300 கனஅடி நீர் எந்த நேரத்திலும் கூடுதலாக்கப்படலாம் என்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
நாகை துறைமுகத்தில் 2வது நாளாக 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் கடல் காற்று அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் கரை திரும்பிய வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
வங்கக்கடல் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக நாகை துறைமுகத்தில் 2வது நாளாக 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் துறைமுகத்திலிருந்து வெகு தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது என அறிவுறுத்தப்படுகிறது. புயல் சின்னம் காரணமாக கடலில் வெகு தொலைவில் உள்ள மீனவர்களும் கரை திரும்பிய வண்ணம் உள்ளனர். இதுபோல காற்றின் வேகம் அதிகரித்து தரைக்காற்று வீசி வருகிறது. இந்த புயல் சின்னத்தினால் இலங்கை காங்கேசன் துறை நாகை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. வழக்கம் போல கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்திய கடல்சார் ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையுள்ள கடல் பகுதிகளில் 2 மீட்டர் உயரத்திற்கு ராட்சத அலைகள் உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என்றும் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா மொனாக்கோவின் ஆர்னியோடா இணை முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் போபண்ணா இணை இட்டலி பிரான்ஸ் இணையை 6-1, 6-1 என்ற நேர் செட்களில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க எதிர்க்கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். INDA கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் படைவீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் காக்கும் கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஒகேனக்கல் காவிரி ஆறு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பெருமளவு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு ரோஹன் போபண்ணா ஆர்னியோடா இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.